நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, வீட்டு காய்கறி தோட்டங்களில் பூச்சிகள் அல்லது நோய்களுடைய தாக்குதல் இருந்துச்சுன்னா அதை எப்படி கட்டுப்படுத்துறது, அல்லது அந்த வராமையே தடுக்க முடியுமா, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் நமக்கு இருக்குது. இப்போ அதற்கெல்லாம் விடை சொல்கிறதுக்காக நம்ம பல்கலைக்கழக பூச்சியியல் துறையிலிருந்து முனைவர் சுகந்தி அவங்க வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்டு நம்ம வந்து இதற்கான முறைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கங்க.
வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டு காய்கறி தோட்ட பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சிகள் என்னென்ன, அது எப்படி நம்ம இயற்கை முறையில் எப்படி மேலாண்மை பண்ணலாம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாகவே நகர்ப்புற மக்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டு காய்கறி தோட்டம் அமைப்பதில் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வம் அதிகமாகிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, அதாவது பூச்சிக்கொல்லி மருந்துகளோட எஞ்சிய நஞ்சு இல்லாத நல்ல காய்கறிகளை நம்ம சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இந்த வீட்டு காய்கறி தோட்ட பயிர்களை அமைப்பதற்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இப்போ நகர்ப்புற மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, எல்லாருமே பூச்சிகள் அப்படின்னாலே பயிர்களை தாக்கி அழிக்கக்கூடிய பூச்சிகள் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பூச்சிகள்னாலே நம்ம பயிருக்கு சேதம் விளைவிக்கக்கூடிய ஒன்று அப்படின்றது தான் எல்லாரோட எண்ணமாகவும் இருக்குது. இதில் வேறு மாற்று கருத்து இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா நிச்சயமாக இருக்குது. ஏன்னா பூச்சிகள் அப்படின்னாலே பொதுவாக இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து நன்மை செய்யும் பூச்சி, இன்னொன்று தீமை செய்யும் பூச்சி. நன்மை செய்யும் பூச்சிகள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது தெரியும், நகர்ப்புற மக்களுக்கு அது அதை பற்றின எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக இல்லாமல் இருக்கும். அதாவது நன்மை செய்யும் பூச்சிகள் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம தேனி, பட்டுப்பூச்சி, அரக்குப்பூச்சி, இது தவிர உழவர்களின் நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொறிவண்டுகள், ஒட்டுண்ணிகள், இது எல்லாமே நன்மை செய்யும் பூச்சிகள் அடங்கும். இதை பற்றி நிறைய நகர்ப்புற மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாதனால தான் நம்ம நிறைய நன்மை செய்யும் பூச்சிகளை கூட தீமை செய்யும் பூச்சின்னு நினச்சிட்ருக்கோம். இது தவிர நம்ம எல்லாருக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடியது தான் இந்த தீமை செய்யும் பூச்சிகள். இந்த தீமை செய்யும் பூச்சிகளை வந்து பொதுவாக நான்கு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து சாறு உறிஞ்சும் பூச்சி, இரண்டாவது இலையை தின்னும் புழுக்கள், மூன்றாவது துளைப்பான்கள், நான்காவது வேரை தாக்கும் பூச்சிகள். நம்ம எந்த பயிரை எடுத்துட்டாலும் இந்த நான்கு வகையான பூச்சிகள் மட்டும்தான் பயிர்களை தாக்கி சேதத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். பொதுவாகவே நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, பூச்சிகள் இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று நன்மை செய்யும் பூச்சி, இன்னொன்று தீமை செய்யும் பூச்சி. நன்மை செய்யும் பூச்சிகள் வந்து உழவனின் நண்பன் சொல்லலாம். தீமை செய்யும் பூச்சிகள் வந்து நமக்கு எதிரியாக இருக்குது. அதை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம், இயற்கை முறையில் எப்படி கட்டுப்படுத்தலான்றதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம்.
நல்ல ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தீங்க மேடம். அதாவது பூச்சிகளை பார்த்தோன்னே பொதுவாக எல்லாருக்கும் என்ன தோணும், அதுவும் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி விவசாயிகள்னால் அதை பார்த்து பழகப்பட்டிருப்பாங்க. அப்படி இல்லாமல் நகர்ப்புறத்தில் இருக்கவங்க ஒரு பூச்சியை பார்த்தோன்னா அடாடா, இது இதனால் நம்ம செடிகளுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோ அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்படி இல்லாமல் நன்மை சேர பூச்சிகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா அழகாக சொன்னீங்க. பொதுவாக நீங்கள் சொன்னீங்க அந்த செடிகளை தாக்கக்கூடிய பூச்சிகள் வந்து வேர்களை தாக்கக்கூடியது, இலைகளை தின்னக்கூடியது, சாறு உறிஞ்சக்கூடியது, துளைப்பான்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாலு வகைகள் சொன்னீங்க. இப்போது முக்கியமாக இந்த பூச்சிகள்கிட்ட, அதாவது நன்மை செய்யும் பூச்சிகளா அல்லது தீமை செய்யும் பூச்சிகளா, அல்ல நீங்கள் சொன்ன இந்த நான்கு வகையான பூச்சிகளா அப்படின்னு முதல்ல அவங்க இனம் கண்டறியணும் இல்லைங்களா? அதை எப்படிங்க மேடம் கண்டுபிடிக்க முடியும்?
இப்போது தேனி எல்லாருக்கும் தெரியும். தேனி வந்து ஒரு நன்மை செய்யும் பூச்சி, அதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது மாதிரி பட்டுப்புழு, பட்டுப்புழு வந்து எல்லா பயிர்கள்லையும் வர்றதில்லை. பட்டுப்புழு நம்ம வளர்ந்தா மட்டும்தான் நம்ம அதை பற்றி பார்க்குறோம். அதனால் இந்த ரெண்டு பூச்சியை பற்றி நம்ம பெருசாக கண்டுக்க வேண்டியதில்லை. முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, அதாவது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு உழவர்களின் நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒட்டுண்ணிகளை பற்றியும் பொறிவண்டுகளை பற்றியும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். பொறிவண்டுகளை எப்படி நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால், பட்டாணி இருக்கு இல்லைங்களா, அதை ரெண்டாக கட் பண்ணி ஒரு அரை வட்ட வடிவத்தில் வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கிறது தான் பொறிவண்டுகள். இந்த பொறிவண்டுகளில் ஒரே ஒரு பொறிவண்டு மட்டும்தான் பயிர்களை தாக்கி அழித்து சேதப்படுத்தக்கூடிய பொறிவண்டு. மற்ற அனைத்து பொறிவண்டுகளுமே நன்மை செய்யும் பூச்சிகள் தான். இந்த தீமை செய்கிற பொறிவண்டுலேருந்து நன்மை செய்யும் பொறிவண்டுகளை எப்படி வேறுபடுத்தி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாகவே பூச்சிகளுக்கு முன் இறக்கைகள் அப்படின்றது ரெண்டு இருக்கும். இந்த வண்டுகளுக்கு வண்டுகள் மேலே வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் கருப்பு கருப்பாக புள்ளி வச்ச மாதிரி பொறிவண்டுகள் இருக்கும். இப்போ ஒவ்வொரு இறக்கையிலையும் ஆறு புள்ளிகளுக்கு மேலே, அதாவது ஒரு பொறிவண்டில் 12 புள்ளிகளுக்கு மேலே இருந்ததுன்னா, கரும்புள்ளியாக இருக்கும்னு சொன்னோம் இல்லைங்களா, ஆரஞ்சு வண்ணத்தில் கரும்புள்ளிகளோடு இருக்கும். அந்த கரும்புள்ளிகளோட எண்ணிக்கை 12 மேலே இருந்ததுனாலே அது தீமை செய்யக்கூடிய பொறிவண்டு. மற்ற புள்ளிகள் இல்லாமலோ இல்லை 1-2 புள்ளிகளோடு இருக்கிற அனைத்து பொறிவண்டுகளுமே நன்மை செய்யக்கூடிய பொறிவண்டுகள். இந்த பொறிவண்டுகளோட புழுக்கள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து என்ன பண்ணணும்னா எல்லா வகையான சாறு உறிஞ்சும் பூச்சிகளையும் பிடிச்சி சாப்பிடக்கூடியது. தாய்ப்பூச்சியும் சரி அந்த பொறிவண்டுடைய புழுப்பருவும் இரண்டுமே வந்து சாறு உறிஞ்சும் பூச்சிகளை பிடித்து அழித்து சாப்பிட்றதுனால நம்ம சாறு உறிஞ்சும் பூச்சிகளோட தாக்குதலில் இருந்து பயிர்களை ஈஸியாக காப்பாற்றிடலாம். இதுதான் நம்ம பொறிவண்டுகள் பற்றி. இதை தவிர ஒட்டுண்ணிகள், ஒட்டுண்ணிகள் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. கடந்த 2-3 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒட்டுண்ணிகளை பற்றி தானே பேச்சு தான் அதிகமாக வருது. அதாவது விவசாயிகளுக்கு ஒட்டுண்ணிகளை பற்றி தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது எதனால அப்படின்னு சொன்னோன்னா, July 2008 வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் முதன் முதலாக பப்பாளி மாவு பூச்சி இன்ட்ரடியூஸ் ஆச்சு. நம்ம தமிழ்நாட்டுக்கு முதன் முதலாக சத்தியமங்கலம் பகுதியில் பப்பாளியில் கண்டுபிடிச்சாங்க. இந்த பப்பாளி மாவு பூச்சி மெதுவாக சத்தியமங்கலத்திலிருந்து திருப்பூர், ஈரோடு, கோவை மாவட்டத்திலிருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பயிர்கள்லையும், அதாவது 120 மேற்பட்ட பயிர்களை தாக்கி பெரிய அளவில் ஒரு சேதத்தை ஏற்படுத்திருச்சு. அதாவது இந்த அளவுக்கு ஒரு பூச்சியோட தாக்குதல் வந்து இருக்குமான்றதை நம்ம நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய அளவில் தாக்குதல் ஏற்பட்டுச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா பப்பாளி மட்டும்னா கூட பரவாயில்ல, 120 மேற்பட்ட பயிர்களை தாக்கி சேதத்தை ஏற்படுத்தினதுனால தமிழ்நாட்டில் அதாவது 2009-2010 பார்த்தீங்கன்னா இனி சாகுபடி, அதாவது விவசாயம் செய்ய முடியுமா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் 2010 அமெரிக்க வேளாண்துறை உதவியோடு நம்ம அசிரோஃபேகஸ் பப்பாயே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒட்டுண்ணியை இறக்குமதி பண்ணியிருந்தோம். இறக்குமதி பண்ணி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் அதை உற்பத்தி பண்ணி எல்லா விவசாயிகளுக்கும் ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி கொடுத்து அந்த ஒட்டுண்ணியை ரிலீஸ் பண்ணதுனால இந்த பப்பாளி மாவு பூச்சியை, அதாவது பூச்சிக்கொல்லி மருந்தே இல்லாமல் முற்றிலுமாக நம்ம ஒழிச்சிட்டோம். இது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உயிரியல் பூச்சிக்கட்டுப்பாடு முறைக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணம். அதாவது உயிரியல் பூச்சிக்கட்டுப்பாடு மூலமாக ஒரு பூச்சியோட மிகப்பெரிய தாக்குதலிருந்து பயிர் சாகுபடியை காப்பாற்ற முடியும் அப்படின்றதுக்கு இதை விட ஒரு சரியான உதாரணம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம். அதாவது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பொறிவண்டுகள், இந்த ஒட்டுண்ணிகள், இது இரண்டுமே வந்து உழவர்களின் நண்பன். அது இருந்ததுன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதை காப்பாற்றி அதாவது கன்சர்வ் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு நம்ம தோட்டத்தில் அதோட உற்பத்தி அதிகப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு உற்பத்தி அதிகப்படுத்திட்டோம்னா நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துகளோட உபயோகத்தை முற்றிலுமாக தவிர்த்து இயற்கை முறையில் நம்ம சாகுபடி பண்ண முடியும். இந்த பப்பாளி மாவு பூச்சி பார்த்தீங்கன்னா 120 மேற்பட்ட பயிர்களை தாக்கி சேதப்படுத்துதுன்னு சொன்னோம். அது வந்து விவசாயிகள் வந்து அதை நிறைய அனுபவிச்சிருப்பாங்க, அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. கிராமப்புற விவசாயிகளுக்கு மட்டுமில்ல, நகர்ப்புறத்தில் உள்ள செம்பருத்தி, வீட்டில் ப்ளூமேரியான்னு சொல்லிட்டு ஒரு அழகு தாவரம் வச்சுருப்பாங்க, செம்பருத்தி மட்டும் இல்லை எல்லா வகையான வீடுகளில் வளர்க்கக்கூடிய அனைத்து வகையான பயிர்களையும் இந்த பப்பாளி மாவு பூச்சி தாக்கி பெரிய அளவில் சேதத்தை ஏற்படுத்துச்சு. நிறையா பேர் வீட்டில் செடி வளர்க்குறதே போதும், இனிமேல் நமக்கு செடியை வளர்க்க வேணாம் அப்படின்ற நிலைமைக்கெல்லாம் கூட போயிட்டாங்க. ஆனால் இந்த ஒட்டுண்ணியை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனி நம்ம அதாவது தைரியமாக இனி நம்ம மரம் வளர்க்கலாம். அது பப்பாளி மாவு பூச்சியோட தாக்குதல் வந்தால் கூட இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா ஒட்டுண்ணி தானாகவே, ஏன்னா அது வந்து நம்ம என்வாரன்மெண்ட்டில் இருக்கிறதுனால தானாகவே உற்பத்தியாகி அந்த மாவு பூச்சியை இல்லாமல் பண்ணிடுது அப்படின்றது ஒரு சக்ஸஸ்ஃபுல் பயாலாஜிக்கல் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்.
சரிங்க மேடம், இப்போதான் நன்மை செய்கிற பூச்சிகளை பற்றி நல்லா விளக்கமாக சொன்னீங்க. இப்போ அதே மாதிரி நம்ம செடிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த நீங்கள் சொல்லும்போது சாறு உறிஞ்சும் பூச்சிகள் அப்படின்னு சொன்னீங்க, அந்த சாறு உறிஞ்சுகிற பூச்சிகளை பற்றி சொல்லுங்கள்.
நம்ம வீட்டு காய்கறி தோட்ட பயிர்களை தாக்கக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அசுவினி, அசுவினி எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். ஒரு அவரை செடி வச்சுருந்தோன்னா கருப்பு கருப்பாக நிறைய சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும், அதுதான் அசுவினின்னு சொல்கிறோம். அப்புறம் இலையின் அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளை வெள்ளைன்றது ரொம்ப சின்னதாக வெள்ளை கலரில் பறக்கும். அடுத்ததாக கள்ளிப்பூச்சி அல்லது மாவு பூச்சின்னு சொல்லுவோம். மாவு பூச்சியை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. கிராமப்புற விவசாயியாக இருந்தாலும் சரி, நகர்ப்புறத்தில் உள்ளவங்களுக்கும் கள்ளிப்பூச்சி தெரியாமல் இருக்கவே முடியாது. அதுதான் மாவு பூச்சின்னு சொல்லுவோம். அடுத்ததாக இலைப்பேன்னு சொல்லுவோம். இலைப்பேன் வந்து நம்ம டக்குன்னு, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்கு பார்க்க முடியாது, ஆனால் அதனுடைய தாக்குதல் எப்படின்றத நம்ம உணர முடியும். அடுத்ததாக தத்துப்பூச்சி, நாவாய் பூச்சிகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா சாறு உறிஞ்சும் வகை பூச்சிகளை சேர்ந்தது. அதாவது என்னென்னா அசுவினி, வெள்ளை, மாவு பூச்சி, இலைப்பேன், தத்துப்பூச்சி, நாவாய் பூச்சிகள், இது எல்லாமே சாறு உறிஞ்சும் வகை பூச்சிகள். இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள் என்ன பண்ணணும், அதோடைய வாய் அமைப்பு, அதாவது செடியிலேருந்து சாரை மட்டும்தான் அதனால் உரிய முடியும், இலையை கடித்து ஓட்டப்போடாது. இப்போது நம்ம வீட்டில் ஒரு செடி வச்சுருக்கிறோம், அந்த செடியில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இலையெல்லாம் எதுவும் டேமேஜ் இல்லாமல் ஓட்டையிட்டெல்லாம் இருக்காது, நல்லா இருக்கும் பார்த்தா. ஆனால் செடி ஏதோ சுருங்குற மாதிரி இருக்குமே அப்படின்னு நினைப்போம். அது வந்து டக்குன்னு இது சாறு உறிஞ்சும் பூச்சி தான் அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, சாறு உறிஞ்சும் பூச்சி சாறை உறிஞ்சுறதுனால என்ன ஆகும்னா, அந்த இளம் தளிர்கள், அதாவது இலை நல்லா நுனியில் வளர்ந்துட்டு வரும் இல்லைங்களா, அந்த இளம் குருத்து இலைகளில் அடிப்பகுதியில் இருந்துட்டு சாறை உரிகிறதுனால இலைகள் வந்து அப்படியே உருமாறி சுருங்கி செடியோட வளர்ச்சி சிறுத்துறோம். இதுதான் முக்கியமாக சாறு உறிஞ்சும் பூச்சிகளோட தாக்குதலோட சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளோட எண்ணிக்கை எங்கெங்கே அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் இயற்கையிலேயே இந்த பொறிவண்டுகளோட எண்ணிக்கை அதிகமாயிரும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அவரை செடியில் அசுவினி தாக்குதல் அதிகமாக இருக்குன்னா அந்த இலையை திருப்பி பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ஒரு அடை போல் அசுவினி ஒட்டியிருக்கும். அது பக்கத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு எறும்போட கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு பூச்சி நிறைய ஓடிட்டு இருக்கும். அந்த புழு என்ன பண்ணுன்னா இந்த அசுவினியெல்லாம் பிடிச்சி பிடிச்சி சாப்பிடும். அதுதான் பொறிவண்டினோட புழு பருவம். இது வந்து ஒரு நன்மை செய்யும் பூச்சி. இப்போ இதை தவிர பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா வகையான சார் உறிஞ்சும் பூச்சிகளோட பின்பகுதியிலிருந்து ஒரு தேன் போன்ற ஒரு திரவம் வெளியில் வரும். அந்த தேன் போன்ற திரவம் இலை மேலே படர்றதுனால என்ன ஆகும்னா, அதில் ஒரு கரும் பூஞ்சாணம் படரும். இந்த கரும் பூஞ்சாணத்தோட வளர்ச்சி இருக்கிறப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்படுது. அதனால செடியோட வளர்ச்சியும் மகசூல் இழப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. பொதுவாக இந்த சார் உறிஞ்சும் பூச்சிகளோட தாக்குதல் இளம் செடிகளில் அதிகமாக இருக்கும். அப்போ இலைகள் வந்து பூச்சி கடிக்காமல் ஆனால் இலைகளோட அமைப்பெல்லாம் சுருங்கி உருமாறி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த செடியில் வந்து சார் உறிஞ்சும் பூச்சிகளோட தாக்குதல் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை விட ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, பெரும்பாலான சார் உறிஞ்சும் பூச்சிகள் வைரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நச்சுயிரி நோயை பரப்பும் காரணிகளாக இருக்கும். ஒரு உதாரணமாக எடுத்துட்டோம்னா, வெண்டை செடியில் வெள்ளை விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெள்ளைக்காயாயிடுச்சு, செடி ஃபுல்லாக வெள்ளையாயிடுச்சும்பாங்க. அதற்கு காரணம் ஒரு வைரஸ், அதாவது அது வந்து ஒரு வைரஸ் நோய், நச்சுயிரி தான் அந்த வெள்ளை விழுகிறதுக்கு காரணம். இப்போ அந்த வைரஸ் வந்து தாக்கப்பட்ட செடிகள்லேருந்து நல்ல செடிக்கு எப்படி பரவும் அப்படின்னு சொன்னால், அதை பரப்புறது நம்ம வெள்ளை தான். இந்த வெள்ளைகள் வந்து தோட்டத்தில் இருந்ததுன்னா, அதாவது வைரஸ் தாக்கப்பட்ட செடிகளில் சாரை உறிஞ்சிட்டு நல்ல செடிக்கு போய் உட்காந்து சாரை உறிஞ்சதுன்னா, உடனே அந்த வைரஸ் நோய் அந்த செடிக்கும் பரவிடும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கத்திரியில் தத்துப்பூச்சி இருக்குது. அந்த தத்துப்பூச்சி வந்து சிற்றிலை நோயை ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு பரப்பும். அது மாதிரி பந்தல் காய்கறிகளில் அசுவினி வந்து தேமல் நோயை பரப்பக்கூடியது. அப்புறம் நம்ம தக்காளி இருக்கு இல்லைங்களா, தக்காளியில் இலைப்பேன், இலைப்பேன் என்ன பண்ணுன்னா ஒரு வகையான கருகல் நோயை, கருகல் நோயும் ஒரு நச்சுயிரி நோய் தான், அந்த நோயை வந்து பாதிக்கப்பட்ட செடியிலிருந்து நல்ல செடிக்கு நோயை பரப்பும். இப்போ இந்த மாதிரி நம்ம வைரஸ் நோயை பொறுத்த வரைக்கும் இந்த சார் உறிஞ்சும் பூச்சிகளோட முக்கியத்துவம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமானது. எதுக்காகனா, ஒரு செடி பாதிக்கப்பட்ட செடி இருந்தாலும் இந்த பூச்சி, ஒரு பூச்சி இருந்தால் கூட பாதிக்கப்பட்ட செடியிலேருந்து நல்ல செடிக்கு நோயை பரப்பக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது. அதனால் இப்போ வைரஸ் நோய் தாக்குதல் நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, தாக்கப்பட்ட செடியை உடனடியாக அப்புறப்படுத்திடணும். நம்ம சரி ஒரு செடி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்துட்டோம், இந்த செடி எப்படி காய்க்கிற சமயத்தில் எப்படி பறித்து கீழே போடுறதுன்னு யோசிக்கக்கூடாது. அப்படி யோசித்தோம்னா மற்ற எல்லா செடிகளுக்கும் பரவி முற்றிலுமான நமக்கு மகசூல் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இந்த சார் உறிஞ்சும் பூச்சிகள் வந்து வைரஸ் நோயை பரப்பும் காரணிகளாக இருக்கிறதுனால, கண்டிப்பாக நம்ம அந்த சார் உறிஞ்சும் பூச்சிகள் எந்தெந்த செடிகளில் வைரஸ் நோயை பரப்பும் காரணியாக இருக்கோ அங்கே வந்து உடனடியாக நம்ம மேலாண்மை முறைகளை மேற்கொள்ள வேண்டும்.
இந்த சார் உறிஞ்சும் பூச்சிகளில் வந்து நிறைய வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எல்லாமே நிறைய விளக்கங்கள் சொன்னீங்க. இப்போ இந்த பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கும்போது, இப்போ நகர்ப்புறங்களில் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ சாதாரணமாக விவசாயிகள் தோட்டங்களில் அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த பொருளாதார சேத நிலை அதெல்லாம் வந்துச்சுனாக்கா இந்த அளவு மருந்து அடிங்க அப்படின்னு முன்னாடியெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ அந்த மாதிரி விவசாயிகளுக்கே கூட இயற்கை முறையில் கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த மாதிரி இப்போது நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்க ஒரு செடியோ ரெண்டு செடியோ ஒரு நாலு செடியோ வச்சுருப்பாங்க, அதுக்கு போய் ஒரு மருந்து வாங்கி அடிச்சுட்டு இருக்க முடியாது. அவங்க வந்து அவங்கள்ட்ட கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு அல்லது எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு இதையெல்லாம் எப்படி கட்டுப்படுத்த முடியுங்க?
இப்போ நம்ம வீட்டுக்கு பின்னால் இடம் இருந்ததுன்னா வீட்டு காய்கறி தோட்டம் அமைச்சிக்கலாம். இல்லை நிறைய பேர் பார்த்திங்கன்னா மொட்டை மாடியிலையும் தொட்டி வச்சு சின்ன அளவில் வேண்டிய காய்கறிகளை பயிர் செஞ்சிட்ருக்குறாங்க. அந்த மாதிரி நம்ம மண் போடுறோம் இல்லைங்களா, அப்போவே வந்து வேப்ப முன்னாக்கு சேர்த்து போட்டோம்னா ஓரளவுக்கு நமக்கு பூச்சிகள் தாக்குதலை வந்து தள்ளி வைக்கலாம். அதுக்கப்புறம் விதைக்கும் போது பார்த்திங்கன்னா விதை நேர்த்தி பண்ணலாம். விதை நேர்த்தி வந்து இமிடா குளோப்ரிட் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. பாக்கெட்டு 5 கிராம் பாக்கெட்டாக கிடைக்குது, கடைகளில் கிடைக்கும். இமிடா குளோப்ரிட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 5 கிராம் பாக்கெட் வந்து 1 கிலோ விதைக்கு பண்ணுவோம். ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுட்டோன்னா விதைக்கிறதுக்கு முன்னால் விதையை நேர்த்தி பண்ணி போட்டோன்னா, பொதுவாக நான் என்ன சொன்னேன்னா சார் உறிஞ்சும் பூச்சிகள் செடிகள் இளம் பருவமாக இருக்கிறப்ப மட்டும்தான் தாக்குதல் ஏற்படுத்துதுன்னு சொல்கிறோம். இந்த இமிடாக்ளோபிரிட் கொண்டு விதை நேர்த்தி பண்ணி நம்ம விதைக்கும் போது என்னாகுன்னா, முதல் 25 to 30 நாள், அதாவது 1 மாத காலத்துக்கு சார் உறிஞ்சும் பூச்சிகளோட தாக்குதல் செடிக்கு வராது. அந்த சமயம்தான் சார் உறிஞ்சும் பூச்சிக்கு ஒரு முக்கியமான நேரம், விதை நேர்த்தி பண்ணி போடுறப்போ. அந்த நேரத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக செடியை வந்து பாதுகாக்கலாம், மருந்தடிக்காமே பாதுகாக்கலாம். இது தவிர பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளை ஈக்கள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து மஞ்சள் ஒட்டும் பொறிக்கு அதிக அளவில் ஈர்க்கப்படுது. இப்போ மஞ்சள் ஒட்டும் பொறி வச்சோம்னா, இப்போ நம்ம 4-5 செடி வச்சுருக்கவங்களுக்கு ஒட்டும் பொறி வேண்டியதில்லை. ஆனால் வீட்டுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு 4 செண்ட் 5 செண்ட் இடத்துல நாங்கள் காய்கறி தோட்டம் அமைக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு வந்து அழகாக ஒரு மஞ்சள் ஒட்டும் பொறி, மஞ்சள் ஒட்டும் பொறின்றது ஒன்றும் இல்லை, ஒரு மஞ்சள் கலர் சாட் எடுத்துக்கோங்க, அதில் எண்ணெயை தடவி தோட்டம் வச்சுருக்கிற இடத்துல ஒரு இதில் கட்டி விட்டோம்னா என்னாகும்னா, வெள்ளைகளோட நடமாட்டம் இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஒட்டும் பொறி. ஒட்டும் பொறின்றது நம்ம புதுசாக ஒரு பொறியெல்லாம் அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு மஞ்சள் கலர் சாட்டில் எண்ணெயை தடவி வச்சா போதும். இது தவிர பார்த்தீங்கன்னா, இயற்கையில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், பொறிவண்டுகள் ஒட்டுண்ணிகள்லாம் இந்த சார் உறிஞ்சு பூச்சிகளை எளிதில் கட்டுப்படுத்திடும் சொல்லியிருக்கோம். சரி, இப்போ நம்ம தாக்குதல் வந்துருச்சு, செடிகள் வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம கவனிக்காமல் விட்டோம், ஒரு வாரமாக செடியை கவனிக்கல, தண்ணி மட்டும் ஊற்றிட்டு விட்டுட்டோம், தாக்குதல் வந்துருச்சு, நிறைய சாறு உறிஞ்சும் பூச்சிகள் இருக்குது, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இயற்கையிலேயே ஒரு நல்ல ஒரு பூச்சிக்கொல்லிக்கு இணையான ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு பொருள் இருக்குது, அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். அது வந்து வேம்பு. வேம்பு சார்ந்த பொருள்கள் வந்து எப்பொழுதுமே பூச்சி கட்டுப்பாடில் பெரிய அளவில் ஒரு புரட்சி பண்ணிகிட்ருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா, வேப்ப எண்ணெய் வந்து கடைகளில் கிடைக்கும், அந்த வேப்ப எண்ணெயும் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா, அந்த வேப்ப எண்ணெயில் அந்த பூச்சிக்கொல்லி தன்மையுடைய ஒரு பொருள் வந்து அசாட்ராக்டின் என்று சொல்லக்கூடிய அந்த மூலப்பொருள் தான் பூச்சிகளை கொள்ளும் தன்மையுடையது. அந்த அசாட்ராக்டினா, இப்போ மூலப்பொருளை மட்டும் பிரிச்செடுத்து, அசாட்ராக்டின் 10,000 ppm அப்படின்றது நீமசால் அப்படின்ற பேர்களில் கடைகள்லேயே கிடைக்குது. நம்ம ஒரு பாட்டில் வாங்கி வச்சிட்டோம்னா, எப்பப்போ பூச்சிகளோட தாக்குதல் இருக்கோ அப்போ மட்டும் நம்ம ஸ்ப்ரே, சின்ன ஹேண்ட் ஸ்ப்ரேயரில் ஸ்ப்ரே பண்ணால் போதும். அதனால நமக்கு, அதாவது மனிதர்களுக்கு எந்தவித தீங்கும், ஏன்னா நம்ம ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல இந்த சின்ன சின்ன இந்த குடல் புழுக்களை எல்லாம் அழிக்கிறதுக்கு கூட வேம்பு தான் பயன்படுத்தி இருந்திருக்கிறாங்க. வேப்பம் பூ சாப்பிடுவாங்க, வேப்பம் கொழுந்து சாப்பிடுவாங்க. அதனால் இது வந்து மனிதர்களை எந்த விதத்துலேயும் பாதிக்க போகிறதில்ல. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீம் அசால் என்று சொல்லக்கூடிய அசாட்ராக்டின் 10,000 ppm கடைகளில் கிடைக்குது. அது வந்து 1 liter தண்ணிக்கு 1 ml அப்படின்ற அளவில் ஒரு ஒட்டும் திரவம், அதாவது டீபால் இல்லை அப்சா 80 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு ஒட்டும் திரவம், 1 liter 1/2 ml, அதாவது 1 liter தண்ணி எடுத்துட்டோம்னா 1 ml அசாட்ராக்டின், 1 ml ஒட்டும் திரவம் போட்டு கலந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணோம்னா கம்ப்ளீட்டாக அந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்திடலாம்.
சாறு உறிஞ்சும் பூச்சிகள் தவிர, இந்த இலை கடித்து தின்னக்கூடிய பூச்சிகள் பற்றி சொன்னீங்க, அந்த பூச்சிகள் எப்படி இருக்கும், அதனுடைய தாக்குதலை எப்படி கண்டுபிடிச்சிக்கலாங்க மேடம்?
இந்த இலையை தின்னும் பூச்சிகள் பற்றி நம்ம பெரிய அளவில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம பெருசாக ஆலோசனை பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம செடிகளில் எங்கேயாவது சின்ன ஓட்டை இருந்தாலே கண்டிப்பாக அது இலையை தின்னும் பூச்சிகள்ன்றது எல்லாருமே கண்டுபிடிச்சிருவோம். இப்போ வீட்டில் எந்த ஒரு அழகு செடி வச்சுருப்போம், இல்லை சின்ன சின்ன காய்கறி தோட்டங்கள் கீரைகள்லாம் வச்சுருப்போம், எல்லாத்துலையும் எங்கேயாவது இலையெல்லாம் கடித்து ஓட்டை போட்டு டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா, அது வந்து இலையை தின்னும் பூச்சிகளோட தாக்குதல் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உதாரணமாக சொன்னிங்கன்னா, இப்போ வெண்டை, கத்திரி, பந்தல் காய்கறிகள்லாம் பார்த்தீங்கன்னா இலை மடக்கும் புழுக்கள் இருக்கும். அது என்ன பண்ணணும்னா, இலையை மடக்கி அந்த புழு உள்ளே இருந்துட்டு இலையை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருக்கும். இது தவிர, நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, பொறிவண்டுகள்னு சொல்கிறப்போ நான் ஏற்கனவே சொன்னவங்களுக்கு ஒரே ஒரு பொறிவண்டு மட்டும் பயிர்களை தாக்கி அழிக்கக்கூடியது, மற்ற எல்லா பொறிவண்டுகளுமே நன்மை செய்யக்கூடியது. பயிர்களை தாக்கி அழிக்கக்கூடிய பொறிவண்டு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்தோட இறக்கைகளில் அந்த ஆரஞ்சு கலர் வண்ணமுடைய ஒரு வண்டில் 12 கரும்புள்ளிகளுக்கும் மேலே இருக்கிறது எல்லாமே தீமை செய்யக்கூடிய பொறிவண்டுன்னு சொன்னோம். அந்த பொறிவண்டு பார்த்திங்கன்னா, நம்ம கத்திரியை வந்து கத்திரி மட்டும் இல்லை பந்தல் காய்கறிகளையும் பெரிய அளவில் தாக்கி சேதத்தை ஏற்படுத்தும். இந்த இலை மடக்கும் புழு, இலையை தின்னும் பொறிவண்டுகள் தவிர வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா, காவடி புழுக்கள்னு சொல்லுவோம். அது பார்த்திங்கன்னா புழுவே காவடி மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகும். இது வந்து நம்ம பந்தல் காய்கறிகளில் அதிக அளவில் தாக்குதல் ஏற்படுத்துது. இது தவிர முக்கியமான இலையை தின்னும் புழு அப்படின்னு பார்த்தோம்னா புரோடீனியா புழு. புரோடீனியா புழு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, விவசாயிகளுக்கு வந்து நிறையவே தெரியும். ஏன்னா இப்போ மற்ற புழுக்கள்லாம் எடுத்துட்டோம்னா ஒரு சில தாவரங்களை மட்டும்தான் சாப்பிடும். ஆனால் அந்த புரோடீனியா புழு எல்லா வகையான பயிர்களையும் தாக்கி அழித்து சேதப்படுத்தக்கூடிய ஒரு வகையான புழு. இதை பாலிஃபேகஸ் பெஸ்ட்னு சொல்லுவோம். எந்த பயிராக இருந்தாலும் அந்த பயிரில் தாக்கி சேதத்தை ஏற்படுத்தும். இப்போ இந்த இலையை தின்னும் புழுக்களை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, நம்ம வீட்டு தோட்டங்களில் அதிகபட்சமாக ஒவ்வொரு வகையிலையும் ஒரு 10 செடி வச்சுருப்போம். தண்ணி ஊதுறப்போ நீங்கள் லேசாக பாருங்கள், ஏதாவது செடிகளில் வந்து தாக்குதல் தென்பட்டதுன்னா இலையை திருப்பி பாருங்கள். புழுக்கள் தெரிஞ்சதுன்னா சேகரித்து அழித்தல் தான் ஈஸியான மெத்தடு. சார் உறிஞ்சும் பூச்சிகள் கூட கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இலையை தின்னும் புழுக்கள் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருந்துச்சுன்னா அது பக்கத்தில், அதோட சுற்று வட்டாரத்தில் ஏதோ ஒரு இடத்துல அந்த புழு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த புழுவை ஈஸியாக கண்டுபிடிச்சி எடுத்து நசுக்கி போட்டுடலாம். இப்போ இந்த புரோடீனியா புழுன்னு சொன்னோம்ல, அதோட பிஹேவியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டானதுங்க. ஒரு தாய் பூச்சி வந்து 300-600 முட்டைகளை ஒரு முட்டை குவியலாக வைக்கும். எக் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முட்டை குவியல்லேருந்து புழு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம உடனே கண்டுபிடிச்சி எடுத்துட்டோம்னா 300-600 புழுக்களை ஒரு முட்டை குவியலாகவே வச்சு அழிச்சிடலாம். அப்படி நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா அந்த ஒரு முட்டை குவியலில் வரக்கூடிய புழுக்கள் வந்து நம்ம வீட்டு காய்கறி தோட்டத்தை ஃபுல்லாக அழிக்கக்கூடிய அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு புழு. அதை வந்து நம்ம முட்டையிலேருந்து புழுக்கள் வெளிவர சமயத்தில் எடுத்து, இல்லை முட்டை குவியலாகவே பார்த்துட்டோன்னா கூட முட்டைகளை எடுத்து அழிச்சிடுறது தான் ஒரு ஈஸியான மெத்தட். இது தவிர நம்ம கிச்சன் கார்டன் எந்த இடத்துல போடுறோமோ அந்த இடத்துல எப்படியும் ஒரு லைட் வச்சுருப்போம். அந்த லைட்டை வந்து ஒரு சாயந்தரம் 6:30 ஒரு 7:30-8 வரைக்கும் போட்டு கீழே வந்து ஒரு வாயகன்ற பாத்திரத்தில் தண்ணீர் வச்சிட்டோம்னா அந்த விளக்கு வெளிச்சத்துக்கு நிறைய பூச்சிகள்லாம் கவரப்பட்டு அந்த தண்ணியில் விழுந்து செத்துரும். அது வந்து ஒரு விளக்கு பொறி அமைத்தல்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த புரோடீனியா புழு, அதாவது பெரிய அளவில் எங்கெங்கே தோட்டம் வச்சுருக்காங்களோ, வீட்டு தோட்டம் வச்சுருக்காங்களோ அந்த இடத்துல இனக்கவர்ச்சி பொறி வைக்கலாம். இனக்கவர்ச்சி பொறியில் வந்து ஆண் பூச்சி, அந்த புரோடீனியா புழுவுக்கு இனக்கவர்ச்சி பொறி இருக்குது, அது ஆண் பூச்சி வந்து கவரப்படும். ஆண் பூச்சி கவரப்பட்டதுன்னா என்னென்னா, நம்ம வீட்டு காய்கறி தோட்டத்தில் வந்து புரோடீனியா புழுவோட நடமாட்டம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறலாம். இது தவிர முட்டை ஒட்டுண்ணிகள், அதாவது நம்ம வேளாண்மை துறை இருக்கு இல்லைங்களா, தமிழ்நாடு வேளாண்மை துறை, அவங்கெல்லாம் வந்து முட்டை ஒட்டுணி ட்ரைகோகிரமா அப்படின்ற ஒரு முட்டை ஒட்டுணி வச்சுருக்காங்க. அதாவது பெரிய அளவில் தோட்டம் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி ஒட்டுண்ணியுமே விடலாம். சின்ன ஒரு காடில் ஒட்டி கொடுத்துருவாங்க, அதை கொண்டு வந்து நம்ம இலையில வந்து ஸ்டேபிள் பண்ணி வச்சிட்டோம்னா வரக்கூடிய அந்த தாய் ஒட்டுண்ணி வந்து போய் எல்லா இதுலேயும் உள்ள இலையை தின்னும் புழுக்களுடைய முட்டைகளை, அது வந்து முட்டை ஒட்டுண்ணி, இந்த முட்டை ஒட்டுண்ணி வந்து வெளியில் வந்து முட்டையிலேருந்து வெளியில் வந்து எங்கெங்கே முட்டை இருக்கோ, அதாவது இலையை தின்னும் புழுக்களோட முட்டைகளை தேடி அதை போய் பாரசிட்டைஸ் பண்ணிடும். இது தவிர நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, சாறு உறிஞ்சும் பூச்சிக்கு அதே அசாட்ராக்டின் போதும். இந்த அசாட்ராக்டின், அதாவது வேம்போட மூலப்பொருள், வேம்பு மூலப்பொருளான அசாட்ராக்டின்னா ஒரு லிட்டருக்கு வந்து 1 மில்லின்ற அளவில் கலந்து தெளிப்பதன் மூலமாக இந்த இலையை தின்னும் புழுக்களையுமே ஈஸியாக அழிச்சிடலாம்.
நல்ல, இந்த இலை தின்னும் புழுக்கள் வந்து ரொம்ப எளிதாக கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறதையும் அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற முறைகள்லாம் சொன்னீங்க. இப்போ அடுத்ததாக நீங்கள் சொன்னது வந்து இந்த துளைப்பான்கள், துளைப்பான்கள் பற்றி சொல்லுங்கள் மேடம்.
துளைப்பான்கள் தான் நமக்கு பெரும் பிரச்சனை. இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு போகிறோம், கத்திரிக்காய் பார்க்குறோம், வாங்கிட்டு வந்து அறுக்கிறப்போ உள்ள புழு இருந்ததுன்னா நம்ம டென்ஷன் ஆயிரும் இல்லைங்களா. இந்த காய் துளைப்பான் வந்து கத்திரி மட்டும் இல்லை, எல்லா வகையான பயிர்களையும் துளைப்பான்கள் பெரிய அளவில் தாக்கி சேதத்தை ஏற்படுத்துதுங்க. இப்போ நம்ம மார்க்கெட்டில் போய் வாங்குறோம்னா ஓரளவுக்கு தாக்குதல் இல்லாத காய்கறிகளை தான் கொண்டு வர்றாங்க, அதுலேயேவும் 1-2 பூச்சிகளோட தொல்லை இருக்குங்க. இப்போ காய் துளைப்பான்கள் அப்படின்னா என்னென்ன இருக்குன்னா, வெண்டையில் ஒரு காய் துளைப்பான் வரும், அடுத்ததாக மிளகாயில் வரும், கத்திரியில் காய் துளைப்பான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், தக்காளியிலையும் அதே மாதிரி காய் துளைப்பான் வருது. நம்ம பந்தல் காய்கறிகளான புடலங்காய், பீர்க்கங்காய், பாவக்காயெலாம் போட்டோம்னா கண்டிப்பாக அதில் பழையோட தாக்குதல் வரும். இதுதான் காய் துளைப்பான்கள், அதாவது கத்திரி, மிளகாய், வெண்டை, பந்தல் காய்கறிகள் இதிலெல்லாம் வரக்கூடிய காய் துளைப்பான்கள் பெரிய அளவு நமக்கு சேதத்தை ஏற்படுத்தும். அதுக்காக தான் நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துகளை அடிச்சுட்டு இருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தண்டு துளைப்பான்கள். தண்டு துளைப்பான் அப்படின்னா இப்போ கொடி வகை காய்கறிகள், பந்தல் காய்கறிகள் போடுறோம் இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தண்டு வந்து நல்லா தடிமனாக தடிச்சு போன மாதிரி இருக்கும், அதுக்கு காரணம் தண்டு துளைப்பான். அதே தவிர ஒரு மைனர் பெஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய இலை துளைப்பான்கள் கூட இருக்குது. தக்காளி, கீரை வகைகள் இதெல்லாம் போடுறப்போ இலையில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா பாம்பு போன மாதிரி இருக்கும், அதுக்கு காரணம் வந்து இலை துளைப்பான்கள், அதாவது செர்பன்டைன் லீஃப் மைனஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இலை துளைப்பான்கள். இதெல்லாம் முக்கியமான துளைப்பான்கள். காய் துளைப்பான்கள் பார்த்துருக்கோம், தண்டு துளைப்பான்கள் பார்த்துருக்கோம், இலை துளைப்பான் பார்த்துருக்கோம். இதுக்கும் நம்ம புதுசாக தனியாக எதுவும் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, முட்டை ஒட்டுணி விடலாம், அதாவது துளைப்பான்களோட முட்டைகளை தேடி அழிக்கக்கூடிய முட்டை ஒட்டுணிகளை விடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன நீம் ஆயில், வேப்பெண்ணையோட மூலப்பொருளான அசாட்ராக்டின் 1 லிட்டருக்கு 1 மில்லி அப்படின்ற அளவில் பயன்படுத்தினாலே ஈஸியாக இந்த காய் துளைப்பான்களையும் கட்டுப்படுத்திடலாம். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா காய் துளைப்பான்கள்லாம் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா உள்ள காய்க்குள்ளே போயிடுச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நம்ம ப்ராப்பர் மானிட்டரிங் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது இப்போது நம்ம ரெகுலராக போய் பார்த்துட்டே இருக்கோம், ஒரு முட்டை இருக்குது, முட்டை லேசாக ஒரு காயில் ஒரு கீரல் மாதிரி வந்து உள்ளே போகுதுன்னா அந்த ஸ்டேஜ்லேயே பார்த்துட்டோம்னா கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம இந்த வேம்பு சொன்னோம் இல்லைங்களா, வேம்பு அது போன்ற மூலப்பொருள்களை நம்ம ஸ்ப்ரே பண்ணுறப்போ கண்டிப்பாக அதோட அடுத்த வளர்ச்சி, அதாவது அந்த புழு வந்து காய்க்குள்ளே தொலைச்சி உள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம தடுத்து நிறுத்தி கட்டுப்படுத்திடலாம். ஆனால் காய்க்குள்ளே போன புழுவை வந்து வேப்பெண்ணை அடித்து அது மூலமாக நம்ம கட்டுப்படுத்தலாம்னா கண்டிப்பாக முடியாது.
இப்போது நமக்கு கண்ணில் தெரியக்கூடிய இலை, காய், தண்டு இதெல்லாம் தாக்கக்கூடிய பூச்சிகள் பற்றி சொன்னீங்க. இப்போ வேறு தாக்கக்கூடிய பூச்சிகள்னால் நம்ம பார்வைக்கே அது பட போகிறதில்ல, அப்போ அது அந்த பூச்சிகளை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது?
இப்போ வேரை தாக்கக்கூடிய பூச்சிகள் வந்து ரொம்ப ரொம்ப கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது எதுக்காக சொல்கிறோன்னா, இப்போ ஒரு செடி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், இலையில் ஒரு பிரச்சனையும் இருக்காது, இலை நல்லா பச்சையாகவே இருக்கும், பூச்சி எதுவும் கடிச்சது மாதிரி இருக்காது, எல்லாம் நல்லாயிருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா வாடின மாதிரி இருக்கும். அப்போ நம்ம தண்ணி விடாமல் விட்டோமோ அப்படின்னு நினப்போம். ஆனால் ரெகுலராக தண்ணியும் விட்டுட்ருக்கோம், அப்படியும் தெடி வாடுது அப்படின்னா நம்ம வேர் பகுதியை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா வேர் பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு சில, அதாவது வேர் தாக்கும் பூச்சிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேர் புழுக்கள், வெள்ளை புழுக்கள், அப்புறம் கரையான்கள். கரையான் வந்து நிறைய செம்மண், அதாவது செம்மண்ணை நம்ம பயன்படுத்துகிற செம்மண் பூமியில் இல்லை செம்மண் பயன்படுத்தி வீட்டுக்கு காய்கறி தோட்டம் அமைக்கிறோம் அப்படின்றப்போ கரையான் உள்ள பகுதியிலேருந்து மண் எடுத்துகிட்டு வந்திருந்தோன்னா கண்டிப்பாக கரையானோட தாக்குதல் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. இது தவிர பார்த்தீங்கன்னா வேர் புழுக்கள், வெள்ளை புழுக்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது என்ன பண்ணும் அப்படின்னா வேரை வந்து வேரோட நுனியை ஃபுல்லாக கடிச்சு கடிச்சு சாப்பிடும். அதாவது சின்னதாக வெள்ளை வெள்ளை கலர், வெள்ளை கலரில் சின்னதாக சி வடிவத்தில் மண்ணுக்குள்ளே இருக்கும், வேர் பகுதியில் இருக்கும். அது என்ன பண்ணணும்னா வேர் நுனியை ஃபுல்லாக கடிச்சு சாப்பிட்றதுனால வேர் வந்து சத்துக்களை உரியக்கூடிய தன்மையை இழந்துருது. அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்காக செடி வந்து காஞ்சி போகும். இதுதான் வேரை தாக்கும் பூச்சிகள். இதுக்கு வேற ஒன்றும் வேண்டாம், நம்ம மண் அதாவது ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போவே மண் போடுறப்பவே கூட கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு கலந்து வச்சுட்டோன்னா ஈஸியாக கட்டுப்படுத்திடலாம். அது இப்போ ஒரு வேறு வழியே இல்லை, தொட்டியில் வச்சுருக்கோம், தொட்டியில் வந்து வேர்ப்புழுவோட தாக்குதல் வந்துருச்சு அப்படின்னா வேப்ப முன்னாக்கு சேர்ந்து வேறு மண் போட்டு நம்ம புதுசாக செடி வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. இல்லை நம்ம ஒரு வீட்டுக்கு பின்னால் ஒரு 4 செண்ட் 5 செண்ட் இடத்துல நம்ம வீட்டு காய்கறி தோட்டம் அமைச்சிருக்கோம், அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக வேர்ப்பகுதியை கிளறி விட்டு அந்த இடத்துல வேம்பு இருச்சோன்னோம் இல்லைங்களா, அதை வந்து தண்ணியில் அதாவது அசாட்ராக்டின் வந்து தண்ணியில் ஊற்றினா நல்லா பால் மாதிரி கரைஞ்சிரும், மற்ற மருந்து மாதிரி தான் பூச்சிக்கொல்லி மருந்து மாதிரி கரைஞ்சிரும், அதை வந்து வேர்ப்பகுதி ஃபுல்லாக நனையிற மாதிரி ஊற்றி விட்டோம்னா கண்டிப்பாக அந்த வேர்ப்புழுக்களை கட்டுப்படுத்திடலாம். கரையானுக்கும் இதுவே போதுமானது.
கண்ணுக்கு தெரியலனாலும் கூட இந்த வேர் தாக்கக்கூடிய பூச்சிகள் வந்து கட்டுப்படுத்துறது ரொம்ப எளிமையாக சொன்னீங்க நீங்கள். இப்போ சாதாரணமாக எல்லா செடிகளையுமே தாக்கக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு பெரிய அளவில் ஓரளவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 4 சென்ட் அந்த மாதிரி தோட்டம் இருந்தாலும் கூட முட்டை ஒட்டுண்ணிகள் அப்புறம் நீங்கள் விதை நேர்த்திக்கு சொன்னீங்க அந்த மாதிரி முறைகள்லாம் செய்யலாம். இப்போ 1-2 செடிகள் இப்போ மாடி தோட்டங்களில் அப்படின்னு வளர்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி கட்டுப்படுத்துகிற முறைகள் வந்து எப்படி அது சாத்தியப்படுங்களா?
1-2 செடி வச்சுருக்கவங்களுக்குமே ரொம்ப ஈஸி தான். இது நம்ம சொன்னோம் இல்லைங்களா அந்த அசாட்ராக்டின்னு சொன்னோம் இல்லைங்களா, நீ மசால் அப்படின்ற பேரில் கிடைக்கிது, அது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, அதுவே போதும். இது எப்போவுமே பார்த்திங்கன்னா பூச்சியோட எண்ணிக்கை வந்து மிக குறைவாக இருக்கிறப்பவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை கையாலேயே சேகரித்து அழிச்சிடலாம். இப்போ தாக்குதல் அதிகமாக இருக்குது, இனி செடி வந்து எதாவது மருந்தடிச்சா தான் நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்ற நிலைமையில மட்டும் இந்த வேம்பு மூலப்பொருளான அசாட்ராக்டின் 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லி அப்படின்ற அளவில் கலந்து தெளிக்கிறது மூலமாக இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்திடலாம். ஒரு 10 செடி மொட்டை மாடியில் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் கண்டிப்பாக நீங்கள் ஒட்டுண்ணியோ இல்லை விளக்கு பொரியோ இதெல்லாம் அமைக்க வேண்டியதில்லை. ஓரளவுக்கு 4-5 சென்ட்டுக்கு மேலே உள்ள ஏரியாவில் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் மற்றது பண்ணுங்கள். ஒரு 10-15 செடி மொட்டை மாடியில் வளர்ப்பவங்க அழகாக என்ன பண்ணலான்னா இந்த வேம்பு மூலப்பொருளான அசாட்ராக்டின் அதாவது நீ மசால்னு கிடைக்கூடிய ஒரு பொருளை மட்டும் வாங்கி வச்சுட்டிங்கன்னா தாக்குதல் அதிகமாக இருக்கப்போ மட்டும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி இது ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம்.
இப்போ நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன இந்த ஒரு 4 வகை பூச்சிகள் தவிர வேற பூச்சிகள் எதனாலையாவது இந்த மாதிரி நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய வீட்டு தோட்டத்துக்கு பாதிப்பு வருங்களா?
இந்த 4 வகையான பூச்சிகள் தவிர பூச்சிகள் அல்லாத ஒரு வகையான உயிரினமும் நம்ம செடியை தாக்கி சேதத்தை ஏற்படுத்துது, அதுதான் சிலந்தி பூச்சிகள்னு சொல்கிறோம். சிலந்தியை வந்து ஆக்சுவலாக பூச்சி கிடையாது, ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் சிலந்தி பூச்சின்னு சொல்லி பழகிட்டோம். இந்த சிலந்திகளில் வந்து 2 வகை இருக்குது, ஒன்று வந்து செம்பேன் சிலந்தி, இன்னொன்று வந்து மஞ்சள் சிலந்தின்னு சொல்லுவோம். நம்ம பொதுவாகவே கத்திரி, வெண்டை, தக்காளி, கீரை, மரவள்ளி, மிளகாய், மற்ற பந்தல் காய்கறிகள் எல்லாத்துலேயும் அதிக அளவில் வரக்கூடிய ஒரு வகையான சிலந்தி தான் செம்பேன் சிலந்தின்னு சொல்லக்கூடியது. இந்த செம்பேன் சிலந்தியோட தாக்குதலுக்குமே நம்ம புதுசாக வேற ஒன்றும் மருந்து வேண்டியதில்லை, அசாட்ராக்டின்னு சொன்னோம் இல்லைங்களா வேம்பு பொருள், அதவே நம்ம பயன்படுத்தினாலே போதும். ஆனால் செம்பேன் சிலந்திக்கு வந்து ஒரு நல்ல மருந்து அப்படின்னு சொன்னால் நனையும் கந்தகம். நனையும் கந்தகம் வந்து நம்ம மனிதர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது. அந்த நனையும் கந்தகம் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி அப்படின்ற அளவில் கலந்து ஸ்ப்ரே பண்ணால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனால் ஒரு பெரிய ஏரியாவில் வீட்டு தோட்டம் அமைச்சிருக்கவங்க கண்டிப்பாக பந்தல் காய்கறிகள் போடுவாங்க. இந்த பந்தல் காய்கறிகளுக்கு கண்டிப்பாக நம்ம நனையும் கந்தகம் பயன்படுத்தக்கூடாது. அப்போ பந்தல் காய்கறிகளில் சிலந்தி பூச்சிகளோட தாக்குதல் வந்துருச்சு, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா வேம்பு நீ மசால் அதுவே பயன்படுத்தினாலே போதுமானது. இது தவிர மிளகாயில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் சிலந்தின்னு சொல்லுவோம், அதாவது முரணை சிலந்தின்னு சொல்லுவாங்க. மிளகாய் சாகுபடி பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும் மிளகாயில் மிகப்பெரிய பிரச்சனை முரணை விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த முரணைன்றது என்னென்னா இந்த இலைகள்லாம் பார்த்திங்கன்னா நீண்டு பின்னோக்கி வளைந்து இருக்கும், இலைகள்லாம் நல்லா ரஃப்பாக லேசாக தொட்டோன்னே உடஞ்சிடுற மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி ஆயிரும். அதுதான் இந்த இதில் ஒரு முக்கியமான, இதனால் பெரிய அளவில் மகசூல் இழப்புமே வரும், செடியோட வளர்ச்சி முற்றிலுமாக குறைஞ்சிரும். முரணை சிலந்தியையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல் நனையும் கந்தகம் 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் போட்டு ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி இல்லை நனையும் கந்தகம் வேண்டாம் ஆரம்பத்திலே பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக இந்த வேம்பு பொருள் இருக்கு இல்லைங்களா நீமசால் அதுவே 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லின்ற அளவில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம்.
ரொம்ப நல்லா இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறது முறைகள்லாம் சொன்னீங்க. குறிப்பாக எல்லாத்துக்குமே இந்த வேம்பு சார்ந்த பொருள் வந்து கட்டுப்படுத்துறதுல ரொம்ப உதவியாக இருக்குது அப்படிங்கிற விவரத்தையும் சொன்னீங்க. இப்போ சாதாரணமாக நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய இந்த செடிகள் காய்கறி செடிகளாக இருந்தாலும் சரி அல்லது அழகு செடிகளாக இருந்தாலும் சரி மலர் செடிகளாக இருந்தாலும் சரி பொதுவாக பூச்சி நோய் தாக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா? அப்படி தாக்கிருச்சுனாக்க ரொம்ப எளிதாக கட்டுப்படுத்தக்கூடிய வழிகள் சொல்லுங்களேன்.
அதாவது பூச்சி நோய் தாக்காமல் இருக்கிறதுக்கான வழிகள் அப்படின்னா நம்ம ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், எதிர்ப்பு சக்தி உடைய இது வெண்டையெல்லாம் கூட வெள்ளைக்காய் வர்றதுக்கு எதிர்ப்பு சக்தி உடைய ரகங்கள்லாம் இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி எதிர்ப்பு சக்தியுடைய ரகங்களை தேர்வு செய்து பயிர் செய்யலாம். ஆனால் இப்போ வீட்டு காய்கறி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தமே ஒரு 10-15 செடி வைப்போம், அதுக்காக நம்ம எதிர்ப்பு ரகங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவான குறிப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பயிர் கண்காணிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்ம எப்படி டெய்லி செடியை பார்த்து தண்ணி ஊற்றுறோமோ அதே சமயத்தில் அந்த செடியில் ஏதாவது பூச்சி நோய் தாக்குதல் இருக்கான்றதையும் நம்ம ரெகுலராக பார்த்துட்டு வந்தோம்னாலே இதை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். இது தவிர அதாவது பூச்சி தாக்குதல் ரொம்ப அதிகமாயிடுச்சு, எனக்கு வேறு வழியே இல்லை, நான் வந்து ஒரு 5 செண்டில் போட்டிருக்கேன், எந்த செடி பார்த்தாலும் பூச்சியாக தான் தெரியுது, நிறைய தாக்குதல் அதிகமாக இருக்குது, ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து தான் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்ற சிச்சுவேஷனில் நீங்கள் பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக 10 to 15 நாட்கள் அதிலிருந்து காய்கறிகளையோ கீரைகளையோ பறித்து நம்ம சமைக்கக்கூடாது. ஏன்னா அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளோட எஞ்சிய நஞ்சு காய்கறிகளில் இருக்கும். அப்போ தவிர்க்க முடியாத காரணத்தினால நம்ம ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்தினோன்னா கண்டிப்பாக 10 to 15 நாட்கள் இடைவெளி விட்டு தான் நம்ம பயன்படுத்தணும்.
சரிங்க, இப்போ பொதுவாக ஒரு நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டு காய்கறி தோட்டத்தில் என்னென்ன பூச்சிகள்னால என்னென்ன பிரச்சனைகள் வரக்கூடும், அதையெல்லாம் வந்து எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு நிறைய விவரங்கள் சொன்னீங்க. நீங்கள் சொன்ன இந்த விவரங்கள் எல்லாமே நம்ம நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். நேயர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம் மேடம். வணக்கம்.
பூச்சிக்கொல்லி மருந்துகளின் எஞ்சிய நஞ்சில்லாத காய்கறிகளை உண்டு நலமாக வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இது வரைக்கும் நம்ம வீட்டு தோட்டங்களில் ஏற்படக்கூடிய பூச்சி அல்லது நோய் தாக்குதல் பற்றி நிறைய விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த விவரங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக நமக்காக சொன்னாங்க நம்முடைய பல்கலைக்கழக பூச்சியியல் துறை பேராசிரியர் முனைவர் சுகந்தி அவங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 0422243105 அப்படிங்கிற எண்ணில் தொடர்பு கொண்டு, அல்லது DEE@TNAU.AC.IN அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்க.